தென்றல் ஆகஸ்ட் 2014 ஆண்டு இதழில் டி வி வரதராஜன் அவர்களுடன் நேர்காணல் சந்திப்பு. ஹூஸ்டன் சந்திரமௌலி அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். துக்ளக் சத்யாவின் வசனத்தில் இது நம்ம நாடு என்ற தனது புதிய நாடகத்தை அமெரிக்க நகரங்களில் வெற்றிகரமாக ஹூஸ்டன் மீனாட்சி தியேட்டர்ஸ் குழுவினரோடு மேடையேற்ற பரபரப்பாக செயல்படும் டி வி வரதராஜன் அவர்களோடு ஒரு நாள் முழுவதும் இருந்து அவரது பல துறை அனுபவங்களை, செயல்பாடுகளை, எதிர்கால திட்டங்களை கேட்டு தெரிந்து கொண்டதை இங்கே பகிர்கிறேன். அவர் பிரபல தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர், நாடக திரைப்பட நடிகர், தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளர், வங்கி பணியாளர் என்று பல அவதாரங்கள் எடுத்தவர். தமிழ்நாட்டில் தாமல் என்ற சிற்றூரை பூர்வீகமாக கொண்ட வரதராஜன் திருவல்லிக்கேணியிலேயே பெரும்பாலும் வளர்ந்தவர். புராண இதிகாசங்களில் பாண்டித்ய பெற்றிருந்த தந்தை வழியாக வரதராஜனுக்கும் சகோதரர் தாமல் ராமகிருஷ்ணன், சகோதரி பெருந்தேவி ஆகியோருக்கும் பாண்டித்யம் ஏற்பட்டது. அவர்களும் இன்று பிரபல உபன்யாசகர்கள். தந்தையின் இன்னொரு ஆர்வம் நாடகம். அந்த காலத்தில் இந்து உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்களின் வருடாந்திர நாடகத்தில் நல்ல தோற்றம் உள்ள இவர் தந்தைதான் எப்போதும் கதாநாயகன். ஒத்திகைக்கு 4 வயது வரதராஜனும் அப்பாவுடன் போவார். நடிகர்களுக்கு திருவல்லிக்கேணி ரத்னாக்கா இட்லி தோசை வரவழைப்பார்கள். ஆச்சாரமான வீட்டில் வெங்காயம் கிடையாது, குடியும் சாப்பிட்டால் தப்பில்லை என்று வரதராஜனுக்கு விதிவிலக்கு. நான் நாடகத்திற்கு வந்ததற்கு வெங்காயம் மிகப்பெரிய காரணம் என்று சொல்லி சிரிக்கிறார் வரதராஜன். தொடர்ந்து அப்பாவுடன் போன வரதராஜனுக்கு புராண நாடகங்களில் கடினமான வசனம் மொத்தமும் கேள்வி ஞானத்திலேயே அத்துப்படியாகிவிட்டது. அப்பாவின் வழிகாட்டலில் உச்சரிப்பு, உணர்ச்சி பாவம், மேடை தோற்றம் எல்லாம் கற்றுக்கொண்டு பள்ளி நாடகங்களில் நடித்தார் வரதராஜன். வரதராஜனை ஈர்த்தது அரசியல் மேடையும் தான். அண்ணா, நாவலர், கலைஞர், மாப்போசி போன்றோரின் அனல் பறக்கும் பேச்சுகளாலும், ராஜாஜி காமராஜர் ஆகியோரின் யதார்த்தமான உரைகளாலும் ஈர்க்கப்பட்ட இவர் சென்னையில் அரசியல் கூட்டங்களுக்கும் போவது வாடிக்கையானது. மயிலி விவேகானந்தா கல்லூரியில் பட்டக்கல்வி பெற்று பேங்க் ஆப் இந்தியாவில் வேலை கிடைத்ததும் 21 வயதில் சொந்த மாமா பெண் உஷாவை திருமணம் செய்து கொண்டார். 1976 சென்னையில் தொலைக்காட்சி தொடங்கிய போது செய்தி வாசிக்கும் வேலைக்கு விண்ணப்பித்து 3 கட்ட தேர்வில் பங்கேற்ற 43 பேரில் தேர்வான ஒரே நபர் வரதராஜன். எஸ் வரதராஜன் அப்படித்தான் டி வி வரதராஜன் ஆனார். வங்கியில் இவரை உற்சாகப்படுத்தி வங்கிக்கும் தொலைக்காட்சிக்கும் ஒரு புதிய நட்சத்திரமாக இருப்பாய் என்று தொலைநோக்கோடு அனுமதித்த வங்கி மேலாளரை நன்றியோடு நினைத்துக் கொள்கிறார். 28 ஆண்டுகளாக தவறில்லாத தெளிவான உச்சரிப்பு, குறித்த நேரத்துக்குள் அனைத்து செய்திகளையும் வழங்குதல் என்று தொலைக்காட்சி நேயர்களிடம் நற்பெயர் பெற்றார். நேயர்கள் எதிர்பார்த்தது வரதராஜனின் செய்தி வாசிப்பின் முடிவில் வரும் அவரது டிரேட்மார்க் புன்னகை. டெலிபிராம்டர்கள் இல்லாத காலத்தில் கிட்டத்தட்ட 20 பேர் தொகுத்தளிக்கும் செய்திகளை நேரடி ஒளிபரப்பில் எந்த ஒத்திகையும் இல்லாமல் செய்திகளை வழங்குவது எளிதல்ல. இவர் திறமை காரணமாக முக்கிய நிகழ்வுகள், பொற்கோவில் வெள்ளை அறிக்கை போன்ற கஷ்டமான செய்திகளை வாசிக்க நிலைய இயக்குநர்கள் இவரையே பெரும்பாலும் நாடியிருக்கிறார்கள். தான் பெரிதும் விரும்பிய எம்ஜிஆர் உடல்நலம் குன்றி புரூக்ளின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போது எங்கே தான் வாசிக்கும் நேரம் அவரது மறைவு செய்தி வந்துவிடுமோ என்று பயந்து செய்தி வாசிப்பதையே தவிர்த்தாராம். எம்ஜிஆர் பிழைத்து இந்தியா திரும்பி வந்தபோது அந்த செய்தியை உற்சாகமாக வழங்கியவர் இவரே. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரை இந்தியாவின் வெற்றிக்கு இவரே காரணம் என்று ஒரு பேச்சு நிலவியதும் உண்மை. 1983 உலகக்கோப்பை போட்டிகளின் போது இவர் செய்தி வாசித்த நாட்களிலெல்லாம் இந்தியா வெற்றி பெற்றது. இவர் வாசிக்காத 2 நாட்களில் மட்டும் தோல்வி கண்டது. இந்தியா உலகக்கோப்பை வென்ற செய்தியை அறிவித்தவரும் இவரே. தொலைக்காட்சி புகழ் இவருக்கு தொல்லையானதும் உண்டு. இந்திரா காந்தி ஜனதா ஆட்சியில் கைது செய்யப்பட்ட செய்தியை படித்ததற்காக ஒரு கும்பல் இவரை அடிக்க துரத்தி இருக்கிறது. எதிர்கட்சி தலைவரான கலைஞரின் பிறந்த நாளை பற்றி செய்தி வாசிக்கவில்லை என்று டிராபிக் சிக்னலில் அறை விழுந்திருக்கிறது. பிற்காலத்தில் தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வாசித்தாலும் அவற்றில் தூர்தர்ஷன் செய்தி வாசிப்பில் இருந்த சவால்கள் இல்லாததால் நிறுத்திக் கொண்டார். என்னுடைய நாடக தொலைக்காட்சி தொடர் திரைப்பட வாய்ப்புகளுக்கு செய்தி வழங்கும் வேலையே நிறைவு சீட்டாக இருந்தது என்று சொல்கிறார். வங்கியில் வேலை பார்த்து வந்தபோது வங்கியர்களுக்கிடையேயான நாடக போட்டி ஒன்று தன் முதல் நாடகமான என் கேள்விக்கு என்ன பதில் நாடகத்தை ஒய் ஜி மகேந்திரா இயக்க கதாநாயகனாக இவர் நடித்திருக்கிறார். நாடகம் வரதராஜனுக்கு சிறந்த நடிகர் பரிசை பெற்றுத்தந்தது. அந்த பரிசினை கொடுத்த எம்ஜிஆர் இவரை மேடையில் ஆற தழுவி கொண்டார். அதனால் அன்னைக்கு போட்டிருந்த சட்டையை பல வருஷம் அப்படியே ஹேங்கரில் சர்வசுந்தரம் படத்தில் நாகேஷ் மாட்டியிருப்பது போல வைத்து பூஜித்தேன் என்று குழந்தை போல சொல்கிறார். சிறந்த நடிகர் தேர்வு இவருள் இருந்த நாடக ஆசையை உசுப்பிவிட்டது. நண்பர் சீனாவோடு இணைந்து கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் என்ற ஒரு அமைச்சூர் நாடக குழுவை ஆரம்பித்து வெங்கட், வேதம்புரி கண்ணன், கிரேசி மோகன் போன்றோரின் நாடகங்களை வெற்றிகரமாக மேடையேற்றினார். யாமிருக்க பயமேன், 36 பீரங்கிலேன், சொல்லடி சிவசக்தி, அவனுடைய செல்லம்மா என்று சபாதோறும் வெற்றி நடை போட தொடங்கினார். தொலைக்காட்சியில் கல்யாணத்துக்கு கல்யாணம், சொல்லடி சிவசக்தி போன்ற பிரபல தொடர்களை தயாரித்து நடித்தார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் 1994 யுனைடெட் விஷுவல்ஸ் என்ற நாடக குழுவை தொடங்கினார். அறிமுக எழுத்தாளர் ரவியின் ஜோடி பொருத்தம் நாடகத்தில் தொடங்கி 15 மேற்பட்ட வெற்றி நாடகங்களை வழங்கி வருகிறார். இவரது நாடகங்கள் அன்றாட மக்களின் பிரச்சனைகளையும் அவற்றுக்கான தீர்வுகளையும் அடிநாதமாக கொண்டவை. ஆபாசமோ, இரட்டை அர்த்த வசனங்களோ, அனாவசிய ஜோக்குகளோ, வலிய திணிக்கப்பட்ட சென்டிமெண்ட்களோ இருக்காது. இவற்றை ஒரு கொள்கையாகவே கொண்டிருக்கும் இவருக்கு பக்க பலமாக இவரது நாடக ஆசிரியர்கள் வெங்கட், வேதம் புரிது கண்ணன், ரவி, சி வி சந்திரமோகன் ஆகியோரோடு இப்போது துக்ளக் சத்யாவும் இருக்கிறார்கள். தானே எழுதி மேடையேற்றிய தனது நாடகங்களை மற்ற குழுக்கள் மேடை பெற்ற அனுமதிக்காத சோ, எண்டு தனியும் இந்த சுதந்திர தாகம் நாடகத்தை மீண்டும் மேடையேற்ற அனுமதித்ததை பெரும் அங்கீகாரமாக எழுகிறார் வரதராஜன். தனியார் தொலைக்காட்சி தொடர்களில் இவரை அறிமுகம் செய்தது கே பாலச்சந்தர். அவரது சீரியல்களில் எல்லாவற்றிலும் வரதராஜனுக்கு ஒரு முக்கிய பாத்திரம் நிச்சயம் உண்டு. சஹானா தொடரில் 4 பக்க வசனத்தை கஷ்டமான கேமரா கோணத்தில் வைக்கப்பட்ட காட்சியில் ஒரே டேக்கில் பேசி நடித்தார். உடனேயே கே வி சார் என்னை கட்டி அழைத்து பாராட்டினார் என்று பெருமையோடு நினைக்கிறார். இவர் 3 மேலாக தொகுத்து வழங்கிய வணக்கம் தமிழகம் நிகழ்ச்சி இன்னும் சன் தொலைக்காட்சியில் சூரிய வணக்கமாக நடைபெறுகிறது. சென்னை தொலைக்காட்சியிலே ஒரு பிரபலமாக என்னுடைய பேட்டியே ஒளிபரப்பான போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு என்கிறார் டிவி. தமிழ் நாடக உலகத்துக்கு தன்னால் இயன்றதை செய்யும் பொறுப்புணர்வோடு 2005 நகரம் முழுவதும் நாள்தோறும் நாடக விழாவை சொந்த முயற்சியில் சென்னையில் நடத்தினார். ஒரு மாதம் 6 சபாக்களில் 28 நாடகங்களை வெவ்வேறு நாடக குழுக்கள் நடத்தின. நாடகங்களுக்கு அனுமதி இலவசம் என்றாலும் குழுக்களுக்கு சன்மானம், பழம் பெரும் நடிகர்களுக்கு விருது என்று திருவிழாவை ஜமாய்த்திருக்கிறார். தமிழ் நாடக தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒன்றை சமீபத்தில் ஆரம்பித்து நாடக குழுக்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம், அமைச்சர் நாடக நடிகர்களுக்கும் தொழில்முறை கலைஞர்களுக்கு கிடைக்கும் ரயில் கட்டண சலுகை கிடைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார். யாரும் கலைஞர்களையும் எழுத்தாளர்களையும் இந்த கட்டுரையாளர் உட்பட ஊக்குவித்து வாய்ப்புகள் கிடைக்க வழி செய்கிறார். அமெரிக்காவில் முதல் முறையாக 2005 கலிபோர்னியாவில் தீபா ராமானுஜம் குழுவினருடனும், பின்னர் பல பெரும் நகரங்களில் டாக்டர் சாருநாதனின் ஹூஸ்டன் மீனாட்சி தியேட்டர்ஸ் குழுவினருடனும் இணைந்து, பின்னர் 2006 மற்றும் 2008 நாடகங்களை நடத்தியிருக்கிறார். இவரது சமீபத்திய நாடகமான துக்ளக் சத்யாவின் இது நம்ம நாடு ஹூஸ்டனில் 2 டாலஸில் 1 ஜூன் மாதம் அரங்கு நிறைந்த காட்சியாக வரவேற்பு கண்டது. புகையும் பணத்தையும் சாதாரண மனிதனை விட சற்று அதிகமாகவே சம்பாதித்து விட்டதாக சொல்லும் இவர் இப்போது ஆத்ம திருப்தி ஒன்றையே லட்சியமாக கொண்டிருக்கிறார். 60 வயதை கடந்து விட்டாலும் கவலையில்லாத மனதாலும் தூய பழக்கங்களாலும் வரதராஜன் பார்வைக்கு 20 குறைவாகத்தான் தெரிகிறார். இன்னும் பல்லாண்டுகள் உடல் நலத்தோடும் தெளிந்த சிந்தையோடும் தமிழ் நாடக உலகை மீண்டும் வளர்ச்சி பாதையை நோக்கி இட்டு செல்லட்டும். 1970 ஒய்ஜி மகேந்திரா எங்கள் முதல் நாடகமான என் கேள்விக்கு என்ன பதில் நாடகத்தை இயக்கிய காலத்துல நாடகத்தை பத்தி விவாதிக்க அவரோட மாமனார் வீட்டுல கூடுவோம். அப்போ ஜில்லு, எல்லாருக்கும் காஃபி கொடு, ஜில்லு, எல்லாருக்கும் டிஃபன் கொடுன்னு சொன்னதும் துரு துருன்னு ஒரு சின்ன பெண் சிரிச்ச முகத்தோட எங்களை உபசரிப்பாங்க. ஜில்லுன்னு செல்லமாக கூப்பிட்ட ஒய்ஜிஎம்மின் மைத்துனி இந்த திருமதி லதா ரஜினிகாந்த். எந்த பாலச்சந்தர் விசுவோட பட்டுக்கோட்டை பெரியப்பா படத்தை பார்த்துட்டு அதன் முக்கிய பாத்திரத்தில் நடத்திருந்த என்னை பாராட்ட கே பாலச்சந்தர் சார் என் வீட்டுக்கு போன் செய்தார். போனை எடுத்த என் மனைவி கிட்ட நான் பாலச்சந்தர் பேசுறேன்னு சொன்னதுக்கு என் மனைவி, அவர் செய்திகள் படிக்க போயிருக்கார், வந்ததும் உங்களுக்கு போன் பண்ண சொல்றேன். ஆமா, நீங்க எந்த பாலச்சந்தர் கேட்டிருக்கா? அதுக்கு நிதானமா தான் டைரக்டர் பாலச்சந்திரன் கோபமே இல்லாமல் விளக்கிட்டு, பாராட்டுறவங்க தான் போன் பண்ணணும், அதனாலே அவர் எனக்கு போன் பண்ண வேண்டாம், நானே நாளைக்கு காலை போன் பண்றேன்னு சொல்லிட்டு மறுநாள் மனசு நிறைய என் நடிப்பை பாராட்டவும் செய்தார். இந்த பெருந்தன்மை தன்னடக்கம் எங்க குரு பாலச்சந்திர சாருக்கு மட்டும்தான் வரும். 2005 நாடகம் நான் நடத்த போறேன்னு சொல்லி ஆசி வாங்க போகும்போது இது பெரிய விஷயமாச்சே முடியுமான்னு அக்கறையோடு கவலைப்பட்டாலும் ஆசி வழங்கி 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்து விழாக்கு பிள்ளையார் சுவி போட்டவரும் அவர்தான். கலைஞர் திருப்பி போட்ட தோசை. 1996 ராஜ் டிவியில் பொது தேர்தல் முடிவுகளை தொகுத்து வழங்கி கொண்டிருந்தேன். திமுக கூட்டணி மறுபடியும் வெற்றி பெற்றிருந்தது. அப்போது 1969 பொதுக்கூட்ட மேடையில் கலைஞர் சொன்ன விஷயத்தை நினைவு கூர்ந்தேன். கலைஞர் சொன்னது இதுதான், அண்ணா அவர்கள் ஆட்சி என்பது தோசை மாதிரி, அதை ஒவ்வொரு தேர்தலுக்கும் திருப்பி போட வேண்டும் என்று சொன்னார். அது கழகமல்லாத ஆட்சியை பற்றி. கழக ஆட்சி என்பது தோசை அல்ல, ஆப்பம் போன்றது. தொடர்ந்து ஒரே பக்கமாக வெந்து கொண்டிருக்க வேண்டும். எனவே தொடர்ந்து எங்களுக்கே வாக்களியுங்கள். சாதாரண மக்களுக்கு கூட புரியற மாதிரி இப்படி நயமாக பேச அவருக்கு மட்டுமே வரும். அன்றிரவு நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கும் போது கலைஞர் நேரடி ஒளிபரப்பின் பின்பே தொடர்பு கொண்டு 69 சொன்னதை நினைவோடு நான் சொன்னதை பெரிதும் பாராட்டினார். டின்னர் தந்த மன்னாதி மன்னன். நான் MGRன் பரமவிசிறி. ஒரு சுதந்திர தின விழாவில் கோட்டையில் கொடியேற்றும் நிகழ்ச்சியை படம் பிடிச்சிட்டு குழம்பும் போது MGR என்னை பேரை சொல்லி கூப்பிட்டு அன்பா விசாரிச்சு சாப்பிட்டுட்டு போக சொன்னார். வேற வேலை இருக்குன்னு சொன்னா சட்டை பண்ணாமல் எங்களை சாப்பிட வச்சார். அன்னைக்கு மதியம் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில்ல சம்பந்தி பூஜம். முதல்வர் கலந்துகிட்ட அந்த நிகழ்ச்சியையும் கவர் பண்ணிட்டு கிளம்பும் போது எங்களையும் மதிய உணவு அங்கேயே சாப்பிட வச்சார். விடைபெற்று கிளம்பும் போது, காலையிலும் மதியமும் உங்க புண்ணியத்துல சாப்பாடு ஆச்சு, ராத்திரி டின்னருக்கு தான் என்ன பண்றதுன்னு பாக்கணும்னு MGR கிட்ட சாதாரணமா சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ராத்திரி காவல்துறை பரிசு வழங்குற விழா, அங்கேயும் முதல்வர் தலைமை. அந்த நிகழ்ச்சியை படம் பிடித்துக் கொண்டிருந்தோம். MGR என்னை பார்த்து கையை கூப்பி சேத்தா. ராத்திரி 11 மணிக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு முதல்வர் போன அப்புறம் கிளம்பும் போது ஒரு காவல்துறை உயரதிகாரி கையில ஒரு பெரிய பழமுட்டையோட மூச்சிரைக்க வந்து, வரதராஜன், முதலமைச்சர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், இது ஒரு டின்னருக்குன்னு சொல்ல சொன்னார். இது கொடுத்ததும் எனக்கு மூச்சு நின்னுடும் போல ஆயிடுச்சு. நான் போற போக்குல சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா ஓட்டலும் மூடிட்டு அந்த ராத்திரி வேளையில பழங்களை வாங்கி வர சொல்லி டின்னருக்குன்னு மறக்காம சொல்ல வச்சிருக்காரேன்னு நினைச்சு போது நிகழ்ச்சியை கண்ணீர் வழிந்தது. கர்மயோகி கலாம். டெல்லியில் நாடகம் நடத்த போன போது குடியரசுத் தலைவராக இருந்த திரு அப்துல் கலாமை அவரது மாளிகையில் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. எந்த பந்தாவும் இல்லாமல் எழுந்து வந்து என்னையும் குழுவினையும் அன்பாக வரவேற்று 1 மணி நேரத்துக்கும் மேலாக பேசினார். புகழ்பெற்ற மொகல் கார்டன்ஸுக்கு எங்களை கூட்டி போக காட்டினார். வரதராஜன், இந்த ரோஜாவை பாருங்க, இது ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லுவது இல்ல, நல்லவனுக்கும் இப்படியே மலருது, கெட்டவனுக்கும் இதே மலர்ச்சியை காட்டுதுன்னு கர்மயோகத்தை சர்வ சாதாரணமாக எடுத்து சொன்னார். நாட்டின் முதல் குடிமகனோட, அதுவும் அவர் மாளிகையிலேயே நம்ம மொழியில சகஜமா பேச முடிஞ்சது எங்கள் அதிர்ஷ்டம். மோடிக்கு சொன்ன ஆரூடம். 2011 நவம்பரில் அகமதாபாத்தில் நாடகம் நடத்த போனோம். அப்போது குஜராத் முதல்வராக இருந்த திரு நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டு மின்னஞ்சல் அனுப்பினேன். அனுப்பிய 3.5 மணி நேரத்தில் அவருடைய PA போன் பண்ணி விவரம் எல்லாம் கேட்டுக்கிட்டார். மோடி சீனாவிலிருந்து அன்றுதான் இந்தியா வருவதால் வேறு நாளில் எங்களால் சந்திக்க முடியுமான்னு கேட்டார். அந்த தேதியை விட்டால் வேறு தேதி எங்களுக்கு இல்லை. அன்றிரவே மோடியை சந்திக்க நேரம் ஒதுக்கினார். பிறகுதான் அதே நேரத்தில் அகமதாபாத்தில் எங்க நாடகம் நடக்க இருப்பது நினைவுக்கு வந்து மறுபடி PA-க்கு போன் பண்ணினேன். சரி, இந்த முறை மோடியை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். கொஞ்ச நேரத்துல அவரோட PA போன் பண்ணி, அன்னைக்கு மதியம் உங்களை உங்க வசதி கேட்க முதல்வர் அவர் வீட்டிலேயே சந்திப்பாருன்னு சொன்னார். எங்களுக்கு நல்ல வரவேற்பு, அதனால குஜராத்தி சாப்பாடு, வணக்கம் வாங்கன்னு தமிழ்ல சொன்னபடி கூப்பின கைகளோடு மோடி வந்தார். காலையில தான் சீனாவிலிருந்து வந்திருந்தாலும் 1.5 மணி நேரம் எங்களோடு பேசினார். குழந்தைக்குரிய உற்சாகத்தோடு குஜராத்தில் தான் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை விளக்கி சொன்னார். அவரோட தொகுதியான மணிநகரில் பெரும்பாலும் தமிழர்கள் இருக்கிறதாலே தானும் தமிழர்களோட பிரதிநிதிதான் பெருமையா சொல்லிக்கிட்டார். அடுத்த பிரதமர் நீங்க தான் நாங்க சொன்ன போது, அது கடவுள் கையில் இருக்கு, இன்னைக்கு குஜராத் முதல்வரா இருக்க வச்சது கடவுள், இந்த தலைமையை ஒழுங்கா செய்ய பார்க்கிறேன்னு
அடக்கத்தோடு சொன்னார். கிளம்பும் போது குழுவி சிலர் அவர் காலில் வந்தபோது பதறி போய் தடுத்து விட்டு, இவையெல்லாம் கலைஞர்கள், கலைவாணி குடியிருக்கிற உங்க சேசை என் பாதங்கள் ஸ்பரிசிச்சா என் தலைக்கு கர்வம் இல்லை, அதனால தயவு செய்து யார் காலிலும் விழாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணினார். அவருடைய அடக்கம் எளிமை கடமை உண்டு. இதெல்லாம் தான் இன்னைக்கு அவரை பிரதமர் பதவியில் உட்கார்த்தி இருக்கிறதுங்கிறதுல சந்தேகமே இல்லை. உயிருள்ள வரை உஷா 18 வயதில் மணந்த 33 ஆண்டுகள் குடும்ப வாழ்வு நடத்தி 2 மணியான பெண்களை பெற்று கூட்டு குடித்தனத்தையும் பல தொழில்களில் ஈடுபட்டு பரபரப்பாக இயங்கும் கணவனையும் அனுசரித்த பெண்மணி வரதராஜனின் மனைவி திருமதி உஷா. நாடகம் நடத்துவதை வீட்டில் மற்றவர்கள் சற்றே எதிர்த்த போது அவற்றை தாண்டி ஊக்கம் கொடுத்தவர். முதல் பெண்ணுக்கு 2 நாட்களில் திருமணத்தை வைத்துக் கொண்டு நாடகம் நடத்த போன ஒரே தகப்பனார் வரதராஜனாகத்தான் இருக்கும் என்றால், அவரை சிரித்தபடி வழி அனுப்பிய ஒரே மனைவியும் நிச்சயம் உஷாவாகத்தான் இருப்பார். நாடக விழா நடத்திய போது பின்புலம் ஆற்றில் அத்தனை ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொண்டவர் உஷா. 2006 வரதராஜன் தன் மகளை பார்க்க பூனா செல்லும் போது நள்ளிரவில் ஆந்திர பிரதேசம் ராய்ச்சூரில் ரயிலிலேயே உஷாவுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. பெரிய சந்திப்பாக இருந்தாலும் மருத்துவ வசதியோ வீல் சேரோ ஆம்புலன்ஸோ கிடைக்காமல் மொழி புரியாத ஊரில் நிலைமை புரிந்து கொள்ளாத ரயில்வே அதிகாரியோடு போராடி எப்படியோ மனைவியை ஒரு ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு போவதற்குள் அந்த அன்பு உயிர் பிரிந்து விட்டது. என் மனைவி உயிர் போன விஷயத்தை கூட ஒரு செய்தி மாதிரி என் சகோதரனுக்கு டெலிபோனில் உறக்கச் சொன்னேன். உடனே அக்கம் பக்கத்தில் இருந்து உதவிக்கு ஆட்கள் வந்து விட்டனர் என்று அந்த சோகத்தை நினைவு கூர்ந்தார். மனைவி பெயரில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து நலிந்தோருக்கு கல்வி, திருமணம் மற்றும் மருத்துவ உதவிகளை செய்து வருகிறார். தான் பட்ட வேதனை பிறர் படக்கூடாது என்ற எண்ணத்தில் ரயில்வே துறையினருக்கு விண்ணப்பித்து இன்று ரயிலிலும் ரயில் நிலையங்களிலும் அவசர மருத்துவ உதவி உடனே கிடைக்க காரணமாய் இருந்திருக்கிறார். இதை சொல்லும் போது கூட அந்த நேரத்தில் சரியான உதவி அளிக்காத அந்த நிலைய அதிகாரியை பற்றி கடுமையான ஒரு வார்த்தை அவர் சொல்லவில்லை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.